الحمد لله. اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திலே ஒரு பெரிய புரட்சியை செய்து காட்டினார்கள். இந்த சமுதாய புரட்சி என்று முஸ்லிம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத எல்லா புரட்சிகளையும் செய்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த புரட்சியை மட்டும் குறைந்த அளவு செய்து கொண்டு, அதை பெயரளவு செய்து கொண்டு வேறு எத்தனையோ புரட்சிகளை எல்லாம் செய்வதற்கு செல்வங்களையும் வாழ்க்கைகளையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல விஷயங்களை பற்றி எல்லாம் சர்ச்சை செய்கிறார்கள், அதை பற்றியெல்லாம் பிரஸ்தாபிக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு காலம் இருந்தது இந்த சமுதாயத்திலே பலருக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி, இந்த தௌஹீதை பற்றி கவலை இருந்தது. லா இலாஹா இல்லல்லாஹ்வை பற்றிய அந்த ஒரு ஏக்கம் இருந்தது. ஆனால் ஏனோ தெரியவில்லை, அல்லாஹ் மன்னிப்பானாக, சீர்திருத்துவானாக. இன்று அந்த ஏக்கமெல்லாம், அந்த ஏகத்துவ புரட்சிகள் எல்லாம் வேறு வேறு பெயர்களிலே சிதறி கிடக்கின்றன. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் நம்மை அந்த உண்மையான தௌஹீதின் பக்கம் கொண்டு வருவானாக. ஒரு சமுதாயத்திலே உண்மையான, நேர்மையான, நீதமான ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற இந்த திருவாசகத்தின் அடிப்படையில், இந்த திரு கலிமாவின் அடிப்படையில் நடக்கின்ற முயற்சிகளை, நடக்கின்ற மாற்றங்களை கொண்டுதான் அந்த சமுதாயத்தை உயர்த்துகிறார், அந்த சமுதாயத்தை மேம்படுத்துகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை முதலிலே கூறுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு கவர்னராக, தன் சார்பாக அந்த யமன் நாட்டின் ஆட்சியாளராக அனுப்புகிறார்கள். ஸஹீஹுல் புகாரியிலே பதிவான ஹதீஸ். முஆதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எப்படிப்பட்ட காட்சி அது? முஆத் வாகனித்து வருகிறார். அவருடைய குதிரையின் கடிவாளத்தை பிடித்தவர்களாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வருகிறார்கள். முஆத் கூறுகிறார், அல்லாஹுவின் தூதரே, நீங்கள் நடக்க நான் பயணிக்கவா, நான் வாகனிக்கவா? முஆத் அமர்ந்து வா. மஸ்ஜிதிலிருந்து இருவரும் வெளியேறுகிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்து தன் வாழ்நாளிலே, யா முஆத் இன்னி உஹிப்புக ஃபில்லா, முஆதே அல்லாஹ்வுக்காக நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார்களோ, அந்த முஆதை பார்த்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஆத் ஒரு நேரத்தில் மீண்டும் நீ இந்த மதீனாவிற்கு வரலாம், நீ இந்த மதீனாவிற்கு வரலாம், மஸ்ஜித் நபவிக்கு வரலாம், ஆனால் நீ என்னை பார்க்க மாட்டாய் முஆதே, நீ என்னை காண மாட்டாய் முஆதே. லஅன்னக தமுர்ரு பிகப்ரி, லஅன்னக தமுர்ரு பிகப்ரி, எனது கபரைத்தான் நீ பார்ப்பாய், எனது கபருக்கு அருகில்தான் நீ செல்வாய், என்னை நீ காண மாட்டாய் முஆதே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதை பார்த்து சொல்கிறார்கள், முஆத் அடுத்த ஆண்டு அல்லது அடுத்த பயணத்தில் நீ வரும்போது நான் இருக்க மாட்டேன். எப்படி இருக்கும் அந்த முஆதுடைய உள்ளம், அந்த முஆதுடைய நெஞ்சம் எப்படி பதட்டப்பட்டிருக்கும், எப்படி நடுநடுங்கி இருக்கும்.
எனது கபருக்கு அருகில் தான் நீ செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். இவற்றையெல்லாம் ஏன் அங்கே சொல்லுகிறார்கள், இவற்றையெல்லாம் அங்கே முஆதுக்கு சொல்வதற்குரிய காரணங்கள் என்ன? எந்த ஒரு அழைப்பு பணிக்காக எந்த ஒரு பொறுப்பை கொடுத்து முஆதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார்களோ அது ஒரு சாதாரண பொறுப்பல்ல, அது ஒரு சாதாரண புரட்சி அல்ல. ஒரு அமானிதம் அங்கே ஒப்படைக்கப்படுகிறது, புரட்சி கொடி ஒன்று அங்கே கொடுக்கப்படுகிறது, சமுதாய சீர்திருத்த கடமை அங்கே ஒப்படைக்கப்படுகிறது. முஆதுக்கு அவர்கள் விடை கொடுக்கும் போது சொல்கிறார்கள், யா முஆத் இன்னக லதாதி கௌமம் மின் அஹ்லில் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட மக்களை நீ சந்திக்க போகிறாய் முஆதே. உதுஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹா இல்லல்லாஹ் وَأَنِّي رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمُ. முதல் பணி, முக்கியமான பணி, முதன்மையான பணி ஒப்படைக்கப்படுகிறது. புரிகிறதா இல்லையா? முதல் பணி, முதன்மையான பணி, முக்கியமான பணி, கடமையான பணி, இஸ்லாமின் தலை, இஸ்லாமிய மார்க்கத்தின் உயிர், இது இல்லை என்றால் வேறு எது இருந்தாலும் அது பயனில்லை. இது இல்லை என்றால் இந்த தௌஹீத் லா இலாஹா இல்லல்லாஹ் இல்லை என்றால் வேறு எது இருந்தாலும் சரி, வேறு எத்தனை அமல்களை நீ கொண்டு வந்தாலும் சரி, வேறு எவ்வளவு நல்லவங்களை நீ அள்ளி கொண்டு வந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் தூச்சிகளாக, புழுதிகளாக அல்லாஹ் தூக்கி எறிந்து விடுவார். காஃபிர்களிலும் பலர் இருக்கிறார், காஃபிர்களில் பலர் இருக்கிறார்கள், அவர்களும் கூட பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்கிறார்கள், மருத்துவமனை கட்டியிருக்கிறார்கள், பல கிணறுகளை வாய்க்கால்களை தோண்டி மக்களுக்கு நீர்நிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள், அவர்களும் கூட பல பேரிடர் நிகழ்வுகளிலே எத்தனையோ நன்கொடைகளை உதவிகளை செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறார், அவர்கள் செய்த அமல்களை எல்லாம் பார்த்தோம், அவர்கள் செய்த அந்த நல்லறங்களை எல்லாம் பார்த்தோம், ஆனால் ஈமான் இல்லை, தௌஹீத் இல்லை, லா இலாஹா இல்லல்லாஹ் இல்லை. எனவே அவற்றையெல்லாம் ஒரு பறந்த காற்றிலே பறக்கக்கூடிய புழுதிகளை போல ஆக்கிவிட்டோம், ஒன்றும் நன்மை இல்லை, அவற்றுக்கு ஒன்றுமே நன்மை இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறார் சூரத்து ஸுமரிலே 65வது வசனத்திலே, பயங்கரமான எச்சரிக்கை இது. அந்த ஒரு எச்சரிக்கை, அது போன்ற எச்சரிக்கை தான் நபியின் மனதை இந்த தௌஹீதுடைய விஷயத்திலே, இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய விஷயத்திலே இறுதி மூச்சு வரை அயராமல் அவர்களை உழைக்க வைத்தது. அதற்காக அத்தனை இழப்புகளையும் இழக்க தயாரானார்கள். ஏன்? அது சரியாகிவிட்டால், அது உண்மையாகிவிட்டால், அது அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டால், அது அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்டால் அதற்கு நேரடி பலன் சொர்க்கம்தான். அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க தயார். இந்த தௌஹீத் குறையில்லாமல், இந்த தௌஹீத் கலப்படம் இல்லாமல் இருக்குமே ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே சில அடியார்களை பார்த்து பேசுவான், ஆதமுடைய மகனே, நீ இந்த வானம் பூமி நிறைய பாவங்களை செய்து வந்தாலும், வானம் பூமி நிறைய பாவங்களை செய்து வந்தாலும் நீ எனக்கு சிறுக்கு செய்யாமல் வந்திருக்கிறாயா என்ன கேட்பார். நினைத்து பாருங்கள் அந்த காட்சியை, ஆதமுடைய மகனே பூமி நிரம்ப நீ பாவங்களை செய்து வந்தாலும் எனக்கு ஷிர்க் செய்யாமல் வந்திருக்கிறாயா? எப்படிப்பட்ட அந்த அறைகூவல் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான், அப்படி வந்திருந்தால் நீ எவ்வளவு பாவங்களை செய்தாயோ அவ்வளவு நான் மன்னிப்பேன். அதைத்து கபி குராபில் அன்றி அதைத்து கபி குராபி ஹாமம். அதற்கு யாரும் இப்படி தப்பா அர்த்தம் எடுத்துக்காதீங்க. தௌஹீதுல சரியா இருந்துட்டா பாவங்களை செய்யலாம் என்று ஹதீஸுக்கு தப்பு அர்த்தம் கொண்டு விடாதீர்கள். அதுவல்ல அர்த்தம், அதுவல்ல பொருள். ஒருவன் தௌஹீதிலே சரியாக இருந்தான், அமல்களையும் செய்வதற்கு முயற்சியும் செய்து கொண்டுதான் இருந்தான். ஆனால் சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் இச்சைக்கு அடிமையாகி சூழ்நிலையின் நிர்பந்தத்திற்கு ஆளாகி அவனுடைய விருப்பம் இல்லாமல் அவனுடைய நாட்டம் இல்லாமல் ஏதோ சில சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து சில சிறிய பெரிய பாவங்களை செய்துவிட்டு வந்துவிட்டான். எப்படி அவனுக்கு பாவம் செய்ய வேண்டும் என்ற நாட்டம் இல்லை, ஆனால் அவனை அறியாமல் பாவத்திலே விழுந்து விடுகிறான். மனம் அவனை நொந்து கொள்ளுகிறது. அவனுக்கும் பாவத்தை பற்றிய ஒரு கவலைதான் இருக்கிறது. ஆனால் சில சூழ்நிலை இப்படிப்பட்டவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே கூறுவான், என் அடியாரே நீ ஷிர்க்கு செய்யாமல் வந்திருக்கிறாயா? அல்லாஹு தஆலா அவ்வளவு மகிழ்ச்சி அடைவார். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த வசனத்தை சொன்னேனே உங்களுக்கு. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், وَلَقَدُوْحِيَ إِلَيْكَ وَإِلَى الَّذِينَ مِنْ قَبْلِكَ لَئِنْ أَشْرَكْتَ لَيَحْبَطَنَّ عَمَلُكَ وَلَتَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ. இந்த வசனத்தை கொஞ்சம் மன ஓர்மையோடு சிந்தனையோடு கேட்டு பாருங்கள். ஒரு சாதாரண நபி அல்ல, நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக மாற்றமாக அனுப்பப்பட்ட ஒரு நபியை பார்த்து இப்படி ஒரு எச்சரிக்கை. அந்த நபியை தூதராக அனுப்பிய அல்லாஹ், நாம் என்ன அல்லாஹுவை அறிந்து வைத்திருக்கிறோம்? அல்லாஹுவை நாம் என்ன அறிந்து வைத்திருக்கிறோம்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனா அஅலமுக்கும் பில்லாஹ் وَأَنَا أَخْشَاكُمْ لِلَّهِ وَأَتْقَاكُمْ لِلَّهِ. மக்களே, உங்களில் அல்லாஹுவை அதிகமாக அறிந்தவன் நான், உங்களில் அல்லாஹுவை அதிகமாக அறிந்தவன் நான், உங்களில் அதிகமாக அல்லாஹுவிற்கு பயப்படக்கூடியவன் நான், உங்களில் அதிகமாக அல்லாஹுவை அஞ்சக்கூடியவன் நான். யாரின் மீது வழி இறங்கிக் கொண்டிருக்கிறதோ, யாருடைய உள்ளம் இறையற்றத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கிறதோ, யாருடைய ஈமான் கடலை விட ஆழமானதோ பெரியதோ, அந்த தூதரை பார்த்து இப்படி ஒரு எச்சரிக்கை செய்யப்பட்டால், என்ன எச்சரிக்கை? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமக்கும் உமக்கு முன் சென்ற இறை தூதர்களுக்கும் மிக தெளிவாக வகையிலே சொல்லப்பட்டுவிட்டது. உமக்கும் உமக்கு முன் சென்ற இறை தூதர்களுக்கும் வகையிலே தெளிவாக சொல்லப்பட்டுவிட்டது. சொல்கிறார், என்ன சொல்லப்பட்டது? நபியை சுட்டிக்காட்டி அல்லாஹ் சொல்கிறார், நபி நீ இணை வைத்தால், யா அல்லாஹ், ஒரு நல்ல மனிதரை பார்த்து நீ திருடிட்டான்னு சொன்னா எப்படி இருக்கு? நல்ல ஒரு மனிதரை பார்த்து நீ பொய் சொல்லிட்டா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு நல்ல ஒழுக்கமான மனிதரை பார்த்து நீ தவறா நடந்துட்டான்னு சொன்னா எப்படி இருக்கும்? நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். இந்த உலகத்திலே பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் ஷிர்க். இன்ன ஷிர்க லஸ்ம்ன் அஸீம், இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்விற்கு எதிரானது ஷிர்க். லா இலாஹா இல்லல்லாஹ்விற்கு எதிரானது ஷிர்க். லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னவன் கண்டிப்பாக சொர்க்கம் போவான், ஷிர்க் செய்தவன் கண்டிப்பாக நரகத்துக்கு செல்வான். இதுல எந்த மாற்றமும் இருக்காது, எந்த மாற்றமும் இருக்கவே இருக்காது. நபியிடத்திலே கேட்கிறார்கள், இதே இந்த சஹாபி கேட்கிறார்கள், யாரை பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம், ஞாபகத்தில் வச்சுக்கணும், பேச்சு எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன. அப்போது சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது. அல்லாஹ் அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமை, யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கவில்லையோ அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் சேர்ப்பார். இது அல்லாஹ் அவன் மீது விதியாக கடமையாக ஆக்கிக் கொண்டார். நினைத்து பாருங்கள், அப்ப பாவங்களிலே பெரிய பாவம் இன்ன ஷிர்க லஸுல்மன் அஸீம், இன்ன அல்லாஹ லா யக்ஃபிர் அன் யுஷ்ரக பிஹி வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா وَمَنْ يُشْرِكْ بِاللَّهِ فَقَدْ افْتَرَى إِثْمًا عَظِيمًا. அல்லாஹ் இவருக்கு இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். யார் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடுகிறாரோ அல்லாஹ்வின் மீது அபாண்டமான பெரும் பொய்யை சொல்லிவிட்டார். அஸ்ஹாபுல் கஹ்ஃப், அந்த குகைவாசிகள் தங்களது மன்னனையும் அந்த மன்னனுடைய மந்திரிகளுடைய சபையில என்ன சொன்னார்கள், لن ندعو من دونه إلها لقد قلنا إذا شططا. அல்லாஹ்வை தவிர வேறொரு கடவுளை நாங்கள் அழைக்க மாட்டோம். அப்படி அழைத்தால் அல்லாஹ்வின் மீது பெரிய அநியாயமான அக்கிரமமான பொய்யை நாங்கள் சொல்லியவர்களாக ஆகிவிடுவோம். அப்படி பயந்தார்கள் சகோதரர்களே. சாதாரண அந்த குகைவாசிகள் மூமின்களே சிறுக்கை குறித்து அப்படி பயந்தார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பயந்திருப்பார்கள். அந்த நபியை பார்த்து அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை இப்படி வருமேயானால் எப்படி சொல்கிறார், லைன் அஷ்ரக்த, நபியே நீ இணை வைத்தால், லயஹ்பத்தன் அமலுக், உம்முடைய அமல் நாசமாகிவிடும், பாழாகிவிடும், நன்மையற்றதாக ஆகிவிடும். வலதகூண்ட மினல் ஹாசிரீன், நஷ்டவாளிகளிலே, கை சேதம் உடைந்தவர்களிலே, அனைத்தையும் இழந்தவர்களிலே நீ ஆகிவிடுவாய் நபியே. எப்படிப்பட்ட எச்சரிக்கை பாருங்கள். உலகத்திலே எத்தனையோ ஆபத்துகளை குறித்து அல்லது எத்தனையோ அபாயங்களை குறித்து எல்லாம் பயப்படுகிறோமே, சிறுக்கை பற்றிய பயம், இந்த லாயிலாக இல்லல்லாகவே உடைக்கக்கூடிய இதனுடைய நன்மையை பாழாக்கக்கூடிய அந்த சிறுக்குடைய பயம். அல்லாஹ்வின் அடியார்களே, இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத்துக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். உண்மையான இஸ்லாம், உண்மையான ஈமான், உண்மையான அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சரியாகும் போதுதான் இது நிலை பெறும். உன்னுடைய சிந்தனை சீராக வேண்டுமா, உன்னுடைய செயல்பாடுகள் சீராக வேண்டுமா, உன்னுடைய நம்பிக்கை சீராக வேண்டுமா, உனது கொள்கை சீராக வேண்டுமா, நீ பார்ப்பது கேட்பது உன்னுடைய கையின் செயல்கள் கால்களின் செயல்கள் அனைத்தும் சீராக நீளமாக நேர்மையாக ஒழுக்கமாக அமைய வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் முழுமையாக சொல்லாக செயலாக கொள்கையாக வர வேண்டும். அப்போதுதான் அவனுடைய மார்க்கம் முழுமை பெறும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது பாசத்திற்குரிய அந்த நேசத்திற்குரிய முஆத்துக்கு சொல்லி அனுப்புகிறார்கள், என் தோழரே, எனது தூதராக செல்லக்கூடிய என் தோழரே, மக்களின் அழைப்பாளராக செல்லக்கூடிய முஆத்தே, நீ அழைக்க வேண்டும். எனக்கு தெரியுமா, எல்லா சீர்திருத்தங்களுக்கும் தாயாக எந்த சீர்திருத்தமாக இருக்கட்டும், எல்லா சீர்திருத்தங்களுக்கும் தாயான எல்லா நன்மைகளுக்கும் வேறான எல்லா நன்மைகளுக்கும் வேறு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். எல்லா சீர்திருத்தங்களுக்கும் தாய், எல்லா நன்மைகளுக்கும் வேர், எல்லா பாவங்களை விட்டு ஒரு மனிதனை தடுக்கக்கூடிய பலமான கோட்டை வாயிலாக இல்லல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ் இருக்க அடியானின் மீது அன்பை பொழிய வைக்கக்கூடியது. இதை விட வலுவான பலமான கனமான ஒன்றை அல்லாஹ் அவனுடைய அடியார்களுக்கு கொடுக்கவே இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், எவ்வளவு அழகாக பேசுகிறார்கள் பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுத்தரீம் இஸ்கிரீன், எனக்கு ஒரு நன்மையை சொல்லித்தா, எனக்கு ஒரு திக்ரை நீ சொல்லித்தா. அந்த திக்ர் எப்படி இருக்க வேண்டும்? எனக்காக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார், குல் லா இலாஹா இல்லல்லாஹ். மூசா லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிக் கொண்டிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்போதும் போன்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், யா அல்லாஹ், இது என்ன? இது நான் விசேஷமாக கேட்கிறேன், எனக்கு என பிரத்யோகமாக கேட்கிறேன். நீ என்னை பார்த்து சொன்னாய் அல்லவா, மூசாவே நான் உன்னை ஸ்பெஷலாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று. எப்படி சொல்கிறார், உன்னை ஸ்பெஷலாக நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நான் உன்னோடு பேசுவதற்காக எனது தூதுத்துவங்களை கொடுத்து நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நபி நான், எனக்கு ஸ்பெஷலா கேட்கிறேன். அல்லாஹ் சொன்னான், மூசா இதனுடைய அருமை என்ன தெரியுமா, இதனுடைய கனம் என்ன தெரியுமா, இதனுடைய நன்மை என்ன தெரியுமா, இதனுடைய பது என்ன தெரியுமா? லவ் அன் அஸ்ஸமாவாத்து ஸபா وعامرهن غيري والأرضين السبع ومن هن لو جعلت في كفة مساوي ஏழு வானங்கள் என்னைத் தவிர அவற்றில் உள்ள மற்ற எல்லோரும் எல்லா வானவர்களும். ஒரு வானவர் இப்ப ஏற்பட்டவர் தெரியுமா, ஒரு மலக் கொஞ்சம் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் எல்லாம் பல பேர் அறிவியல் படித்திருக்கலாம், இந்த கோள்கள் நட்சத்திரங்கள் சூரியன் எவ்வளவு பெருசு தெரியல? ஒரு சூரியனை விட நட்சத்திரம் எவ்வளவு பெருசு? லட்சக்கணக்கான மடங்கு பெருசு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை நீங்க பந்தெடுத்து தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடக்கூடிய வலிமை உள்ளவர் ஒரு வானவர். எப்படி நீங்க பந்தெடுத்து தூக்கி போடுறீங்க பாருங்க, புரியுதா இல்லையா? சொல்லுங்க, பந்து பார்த்துருக்கீங்களா? அதாவது எல்லாம் சின்ன பிள்ளையில விளையாண்டுருக்கீங்களா? ஒரு பந்தை நீங்கள் எறிவது போன்று அப்படியே பிடுங்கி எரிந்து விடுவார், அதை இன்னொரு வானவர் அப்படியே பிடித்துக் கொள்வார். அவ்வளவு பெரிய வலு உள்ளவர்கள் வானவர்கள், அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படைப்பு அந்த வானவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஏழு வானங்களும் ஏழு அதில் உள்ளவர்கள் என்னை தவிர, ஏழு பூமிகளும் அதில் உள்ளவர்களும் ஒரு தட்டிலே வைக்கப்பட்டு லா இலாஹா இல்லல்லாஹ் ஒரு தட்டிலே வைக்கப்பட்டால், மூசாவே இதுதான் கணக்கும், மூசாவே இதுதான் கணக்கும் என்று அல்லாஹ் கூறினான் என்றால், அந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய வலிமை என்ன யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. ஆகவேதான் எல்லா சீர்திருத்தங்களுக்கும் இது தாய், எல்லா நன்மைகளுக்கும் இது வேர். எப்படி தெரியுமா? ஒரு மனிதன், ஒரு மனிதன் உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், நூறு ஆண்டுகள் காஃபிராக முஷிரிக்காக வாழ்ந்து விட்டான், புரிகிறதா இல்லையா? நூறு ஆண்டுகள் காஃபிராக முஷிரிக்காக வாழ்ந்து விட்டான். பிறகு அவனுக்கு ஈமானை பற்றி அல்லாஹ்வை பற்றி தெரிய வருகிறது, லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்கிறார். அடுத்த சில வினாடிகளில் அவனை அவனுடைய தவணை வந்து அடைந்து விடுகிறது. அதாவது அவனுடைய மரணம் அவனை எடுத்துச் செல்கிறது. சொல்லுங்கள் பார்க்கலாம், இவன் எங்கே செல்வான்? யாருடைய பேச்சின் இறுதி பேச்சாக ஆகிவிடுமோ அவர் சொர்க்கம் செல்வார். அம்ர் இப்னு ஆஸ் அரபுகளின் மிகப்பெரிய தலைவர்களிலே ஒருவர் வருகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே. அத்தனை ஆண்டுகளாக நபியின் நிம்மதியை குலைத்தவர், அரபுகளின் தலைவர்களிலே ஒருவர் வருகிறார். நீங்க யாராவது மறக்கலாம், நான் மறந்த பிரச்சனையா போயிடும், பயம் நேரடியாக போயிடும். அரபுகளின் தலைவர்களிலே ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிம்மதியை குலைத்தவர், முஸ்லிம்களை ஓட 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 விரட்டி விரட்டி அடித்தவர், தப்பிச்சு பொழைச்சி ஹபஷாவுக்கு போன அங்கேயும் போய் நின்றார். யாரு? இதே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அப்ப அவர் முஸ்லீமாக ஆள், எப்படியாவது இவர்களை வேறெடுத்து விட வேண்டும் என்று நின்றவர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளங்களை புரட்டிவிட்டார். அவன் தான் அல்லாஹ் எதிரிகளை, இஸ்லாமை எதிர்ப்பவர்களை இஸ்லாமின் அரங்களாக மாற்றக்கூடியவன். அல்லாஹுவை ஏசியவர்களை எல்லாம், அல்லாஹ்வின் தூதர்களை எதிர்த்தவர்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தீனின் காவலர்களாக மாற்றியவன் லா இலாஹ இல்லல்லாஹ்வின் மூலமாக. அப்ப இந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகிறார், மனம் மாறி வருகிறார், திருந்தி வருகிறார். எங்கேயே பாக்குறீங்களே தவிர என்ன விட்டுறீங்க, கடைசியில் யாராவது இந்த பக்கம் வந்துட்டான், அது ஏன் அவ்வளவு பலவீனமா இருக்கு? நம்ம இது இருக்கக்கூடாது. அப்ப உள்ளத்துல என்ன இறங்கல, காது கரெக்டா கேட்கல அப்படின்னு அர்த்தமா போயிடும். புரியல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா நீங்க எந்த ஓர்மையோட கேட்பீங்களோ அந்த அளவுக்கு தான் ஏதாவது இறங்கும். கொஞ்சமா எனக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்கும். இவ்வளவு தூரம் வந்து சொன்னேன், மனசுல சில விஷயங்கள் சில பேருக்கு பதிஞ்சு, யாரா எனக்கு பாவ மன்னிப்பு கூட நல்லா கேட்கலாம். அப்ப ரசூலுல்லாவிடத்திலே வருகிறார், திரும்பி வருகிறார், நிலை மாறி வருகிறார். யா ரசூலல்லாஹ், தௌபா செய்தவனாக திரும்பி வந்திருக்கிறேன், நான் உங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்ல வந்திருக்கிறேன், என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா, என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தனது சாச்சாவை கொண்ட ஹம்சாவை கொன்ற அந்த ஹிந்தையே ஏற்றுக்கொண்டார்கள், அந்த வஹ்யை ஏற்றுக்கொண்டார்கள், ஏன் அம்ர் இப்னு ஆஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கண்ணியத்துக்குரியவர்களே, சொல்கிறார்கள் அம்ரே இதில் என்ன தயக்கம், சொல்லிவிடுகிறார்கள். கையை நீட்டுகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கையை நீட்டுகிறார்கள். நீட்டிய அம்ர் கையை அதே வேகத்தில் திருப்பிக் கொள்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகைத்து பார்க்கிறார்கள், அம்ரே என்ன ஏற்பட்டது? சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு பயமாக இருக்கிறது, நான் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் மிகப்பெரிய பாவங்களை எல்லாம் செய்திருக்கிறேன், நான் பெரிய அநியாயங்கள் செய்திருக்கிறேன், அல்லாஹ்வின் தூதரே நான் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வை கூறினால், ஈமானை ஏற்றுக்கொண்டால் அந்த பாவங்கள் எல்லாம் எனக்கு மன்னிக்கப்படுமா? பயம் பாருங்கள், இந்த மாற்றத்தை, இந்த திருத்தத்தை, இந்த விதமான துடிப்பை தான் அடியாரிடத்திலே அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். உன் உள்ளம் நடுக்க வேண்டும் என்ற அச்சத்தால் அலம் ஜெனில் லதீன அமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிஸிக்ரில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மூமின்களுடைய உள்ளம் அல்லாஹ்வின் நினைவை நினைத்து நடுங்குவதற்கு இன்னுமா நேரம் வரவில்லை? அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டு உள்ளங்கள் நடுக்காத இறுகிய உள்ளமுடையவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும்.
அல்லாஹ் பாதுகாப்பான்.
இப்படி சொல்கிறார், இறுகிய உள்ளமுள்ளவர்கள் அல்லாஹுவை பற்றி பேசும் போது உள்ளத்திலே நடுக்கம் வரவில்லை.
ஏற்றுக்கொண்டவர்கள்
யார்? அந்த மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள்? இன்னமல் மூமினூன்
அல்லதீன்
ஏற்றுக்கொண்ட மூமின்கள் அல்லாஹுவை பற்றி அவனுடைய வல்லமையை பற்றி அவர்களுக்கு முன்னால் பேசப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும், பயப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரிடத்திலே சொல்கிறார்கள், அமரே பயப்படாதே, இந்த ஈமான் இந்த லாயிலாக இல்லல்லாக நீ மொழிந்ததற்கு பிறகு உன்னுடைய முந்தைய அத்தனை பாவங்களையும் இந்த திருக்கலிமா அழித்து விடுகிறது, போக்கி விடுகிறது. அம்ருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. அதோட சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ் முந்தைய பாவங்களை அழித்து விடுகிறது, ஹிஜ்ரத் முந்தைய பாவங்களை அழித்து விடுகிறது. மிக மகிழ்ச்சியாக ரசூலுல்லாஹின் கரத்திலே இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த அம்ரை அடுத்த சில நாட்களிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த படைக்கு அபூபக்கர் உமர் சென்றிருக்கிறார்களோ, எந்த படைக்கு அபூபக்கர் அல்லாஹு அக்பர் அபூபக்கர் உமர் சென்றிருக்கிறார்களோ, அலி சென்றிருக்கிறார்களோ, அந்த படையின் தளபதியாக அபூபக்கர் இருக்கிறார்கள், அந்த படைக்கு உதவியாக இன்னொரு படையை கொடுத்து அமுரை தலைவராக ஆக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமுரே அபூபக்கரோடு சேர்ந்துகள் என்று அனுப்புகிறார்கள். இந்த அம்முனுடைய வீரத்தை பாருங்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் உள்ளத்திலே வந்தவுடன் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்விற்காக அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டும் என்ற அந்த துடிப்பு, அந்த தியாக உணர்வை பாருங்கள். சில நாட்களிலேயே படையை எடுத்துக்கொண்டு செல்கிறார். முந்தி ஒரு படையை அழைத்துக் கொண்டு வந்தார், இப்போதும் ஒரு படையை அழைத்துக் கொண்டு போகிறார். நோக்கம் வேறு. முந்தி இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வை எதிர்ப்பதற்காக எடுத்துக்கொண்டு சென்றார், இப்போது இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வை பாதுகாப்பதற்காக பரப்புவதற்காக எடுத்துக்கொண்டு செல்கிறார். எனவேதான் இன்று அவர்களை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே உட்கார்ந்து கொண்டு ரழியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? ரழியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிறோம். இல்லை என்றால் அபு ஜஹலை அபு லஹபை கூறுவது போன்று லஅனத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொல்கிறோம். அல்லாஹ் பாதுகாத்தான். பார்த்தீர்களா எப்படிப்பட்ட பிரார்த்தனையை உலக மக்களின் நாவிலே இறுதி வரை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டார். என்ன நடக்கிறது அந்த சம்பவத்திலே? வருகிறார், பார்க்கிறாங்க அபூபக்கர் உமர் அல்லாஹ், என்னடா இது, இவ்வளவு பெரிய ஒரு எதிரி இப்போது முஸ்லிம்களுடைய படையோடு வருகிறாரே, புரிந்து கொள்கிறார்கள் என்ன நடந்திருக்கிறது. அங்கே மனமாற்றம் நடந்திருக்கிறது. நபியை சந்தித்திருக்கிறார், நேர்வழி பெற்றுவிட்டார், முஸ்லிம்களை அவருடைய தலைமையின் கீழே ரசூலுல்லாஹ் அனுப்பி இருக்கிறார்கள். வந்த அமர் பினாஸ் நேரடியாக சொல்கிறார், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முன்பு அந்த அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள்? நாங்கள் உங்கள் உதவிக்காக வந்திருக்கிறோம். சரி, சேர்த்துக் கொண்டார்கள். இப்போது அம்ரு என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஏனென்றால் அம்ரை பொறுத்தவரை அவர் ஒரு பெரிய தலைவர், அவர்களுடைய பார்வையிலே அபூபக்கர் உமர் ரசூலுல்லாஹோடு அவர்களுக்கு தோழமை இருந்திருந்தாலும் குறைஷி என்ற பரம்பரையிலே தலைவர்களிலே அவரும் ஒருவராக இருந்த காரணத்தால் அபூபக்கர் உமரை பார்த்து சொல்கிறார், அப்படிப்பட்ட வீரம் பாருங்கள், இந்த கோணத்திலே பார்க்க வேண்டும். அபூபக்கர் உமர் அவர்களே, ரசூலுல்லா என்னை இந்த படைக்கு அமீராக ஆக்கி அனுப்பி இருக்கிறார்கள், நான் இப்போது ரசூலுல்லாவின் புறத்திலிருந்து அமீராக உங்களிடத்திலே வந்திருக்கிறேன், எனவே நீங்களும் எனக்கு கீழே வந்துடணும். என்ன சொன்னார்கள்? யாரை பார்த்து? அபூபக்கர் உமரை பார்த்து சொல்கிறார்கள், நீங்களும் எனக்கு கீழே வந்துவிட வேண்டும். என் கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கேதான் சஹாபாக்கள் தனித்து அடையாளம் காணப்படுகிறார்கள். ஏன்? அவர்களுடைய நோக்கம் லாயலாக இல்லல்லா உயர வேண்டும். தான் பெரியவன், நான் தலைவன், நான் பொருளாளன், நான் தளபதி என்ற பெருமை அல்ல அங்கே. அங்கே என்ன? லாயலாக இல்லல்லா. அபூபக்கர் அவர்கள், நீங்களே அமீராக இருங்கள், உங்களுக்கு கீழ் ஒரு வீரனாக இருந்து நான் போர் செய்கிறேன் என்று அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அபூபக்கரும் வந்து விடுகிறார்கள், உமரும் வந்து விடுகிறார்கள். பாருங்கள் ஈமானை. ஆனால் இன்று என்ன? போட்டி, பொறாமை, பதவிக்கு சண்டை. பதவி கொடுக்கவில்லை என்றால் ஒரு கலகம், ஒரு பிரிவு. ஏன்? உண்மையான லாயிலாக இல்லல்லா உள்ளத்திலே இறங்கவில்லை. உண்மையான லாயிலாக இல்லல்லா இத்தாகத்தை கீழ்படுகிற தன்மையை கொண்டு வரும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏகத்துவ லாயிலாக இல்லல்லாஹுடைய புரட்சியை கொண்டுதான் சஹாபாக்களை வீரர்களாக மாற்றினார்கள், தியாகிகளாக மாற்றினார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேசமான அந்த யமன் தேசத்தை சீர்திருத்துவதற்கு அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், குல் லா இலாஹா இல்லல்லாஹ் உதுஉஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஆத், அந்த மக்களை நீங்கள் அழைப்பீர்களாக, எதற்கு? லா இலாஹா இல்லல்லாஹ்வின் பக்கம் அழைப்பீர்களாக. வ அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்த அடிப்படையின் பக்கம் அழைப்பீர்களாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கு பிறகு சொல்லித் தருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அடுத்து தொழுகையை சொல்லுங்கள், அதை அவர்கள் நிறைவேற்றினால் அடுத்து அவர்களுக்கு ஜகாத்தை சொல்லுங்கள் என்று அழைப்பு படியின் ஒரு பட்டியலை போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார்கள். என் கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நமது நிலை என்ன? இந்த லாயிலாக இல்லல்லாஹுவை எந்த அளவு நாம் புரிந்து வைத்திருக்கிறோம்? இதற்காக என்ன நாம் செய்திருக்கிறோம்? என்ன நாம் இழந்திருக்கிறோம்? என்ன நாம் அனுபவித்திருக்கிறோம்? என்ன நாம் பட்டிருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். நாளை வருவார் அம்மார், வருவார் பிலால், வருவார் சுமையா, வருவார் ஹம்சா, வருவார் குபைப் ஹப்பா, வருவார்கள் இவர்கள் எல்லாம். யா அல்லாஹ், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக எங்கள் உயிர்கள் ஓட்டப்பட்டன. ஏன் ஹம்சா கொல்லப்படுகிறார்? யோசித்து பாருங்கள். ஏன் அத்தனை நூறு நபித்தோழர்கள் கொல்லப்படுகிறார்கள்? ஏன் அந்த போர்? எதற்காக அந்த ஹிஜ்ரத்? மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்தார்களே, அந்த ஹிஜ்ரத் எதற்காக வேண்டி? உலக சுகத்தை நாடியா? உலக வாழ்க்கையை ஆட்சி அதிகாரத்தை தேடியா? இல்லை, இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை தேடி, இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை அடிப்படையாக கொண்ட ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை அடிப்படையாக கொண்ட ஒரு ஆட்சி உருவாக வேண்டும், ஒரு நாடு உருவாக வேண்டும். அந்த நாடு உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழ வேண்டும். அது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லை என்றால் முடியாது. ஏகத்துவத்தின் மீது அல்லாஹ்தான் வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர வணங்கப்படக்கூடியவை அனைத்தும் பொய்யானது. அவனை தவிர வணங்குவதற்கு தகுதியானவை எதுவும் இல்லை என்ற அந்த சிறுக்கு கலக்காத தூய்மையான ஈமானின் மீது அமைந்த ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும். அந்த சமுதாயத்தால் தான் நீதத்தை நிலைநாட்ட முடியும், நேர்மையை நிலைநாட்ட முடியும். உலகிலே நீதம் என்ற அடிப்படையிலே நீதி கட்சிகள் என்று சொல்லுவார்கள், நேர்மை என்று சொல்லுவார்கள். எத்தனை பெயர்களிலே மக்களுக்கு மத்தியிலே சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, நேர்மையை அடிப்படையாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பேர் பல புரட்சிகளை செய்தார்கள், செய்கிறோம் என்று இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, ஆண்டுகள் தான் ஒன்று இரண்டாக, இரண்டு பத்தாக, பத்து நூறாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் அவர்களால் அதை கொண்டு வர முடிந்ததா?
நிச்சயமாக கொண்டு வர முடியவில்லை. கியாமத்து நாள் வரை அவர்களால் கொண்டு வர முடியாது. காரணம் என்ன? எல்லா சீர்திருத்தங்களுக்கும் தாய் லா இலாஹா இல்லல்லாஹ். இந்த லா இலாஹா இல்லல்லாஹை கொண்டு வராமல் நீங்கள் எந்த சமூக சீர்திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. குறைஷிகள் எப்பேற்பட்டவர்கள் யோசித்து பாருங்கள். குறைஷிகள் எப்படிப்பட்டவர்கள்? சாதாரணமான பெருமை உள்ளவர்கள் அல்ல, குலப்பெருமையின் உச்சத்தில் இருந்தவர்கள். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்து அவர்களை பல பிரிவுகளாக பல கோத்திரங்களாக அமைத்து அந்த கோத்திரங்களுக்கு இடையிலே அவர்களுடைய சில பண்பாடுகளால் சில சிறப்புகளை வைத்திருந்தான். அப்படிப்பட்ட சிறப்புகளை குறைஷிகளிடத்திலே இயற்கையாகவே அல்லாஹ் நிறைய வைத்திருந்தார். ஆகவேதான் அவனுடைய அல்குர்ஆனிலே மனித அந்த வம்சங்களிலே ஒரு வம்சத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான் என்றால் குறைஷிகளை பற்றித்தான் அல்லாஹ் சொல்கிறான். ஒதுங்கள் பார்க்கலாம். إيلافهم رحلة الشتاء والصيف குறைஷிகளே, உங்களுக்கு நாம் எளிதாக்கி பிரியமாக்கி வைத்திருக்கிறோம். குளிர்காலத்திலும் கோடை காலத்திலும் செய்கிற பயணங்களை, எனவே நீங்கள் விவசாயம் செய்யாமல் அதற்காக வேர்வை சிந்தாமல் வியாபாரத்தை கொண்டே உங்களுக்கு உணவளித்து வருகிறானே, உங்கள் பசியை போக்கி வருகிறானே, மக்கள் எல்லாம் எப்போது தாக்கப்படுவோம் என்று பயந்து கொண்டிருக்கும் போது ஹரம் என்ற இந்த புனித இந்த பூமியை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. உங்கள் பசியை போக்கிய உங்கள் பயத்தை போக்கிய இந்த வீட்டுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள் என்று யாரை பார்த்து அல்லா நேரடியாக சொல்கிறான்? குறைஷிகளை பார்த்து சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் படைப்புகளை இரண்டாக படைத்தான், இரண்டாக பிரித்தான். மனித படைப்பு, வேறு ஒரு படைப்பு. அந்த படைப்புகளில் சிறந்த படைப்பிலே அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்தான். எந்த படைப்பு அது? மனித படைப்பு. பிறகு மனிதர்களை அல்லாஹ் கோத்திரங்களாக சமூகங்களாக பிரித்தான். அதிலே சிறந்த கோத்திரத்திலே அல்லாஹ் என்னை வைத்தான். சஹி முஸ்லிம் உடைய அறிவிப்பு. என்ன கோத்திரம் அது? குறைஷி கோத்திரம். பிறகு அந்த கோத்திரங்களை பல கிளைகளாக அல்லாஹ் பிரித்தான். அதிலே சிறந்த கிளையிலே அல்லாஹ் என்னை ஆக்கினான். யார் அவர்கள்? ஹாஷிம் கிளையார்கள். அந்த குறைஷி பரம்பரையைச் சேர்ந்த மக்களை எல்லாம் தங்களுக்கு அடிமைகள், அவர்களை எப்படி வேண்டுமானாலும் அடிமையாக்கி நாம் நடத்தலாம், அதனால் எந்த கேள்வியும் நமக்கு கிடையாது என்று அந்த குலப்பெருமையின் அந்த கருவத்திலே தலை நிமிர்ந்து அந்த தலைகணத்திலே இருந்த அந்த குறைஷிகளை எல்லாம் எப்படிப்பட்ட நீதவான்களாக இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் மாற்றியது தெரியுமா? கண்ணியத்தில் பிரியவர்களே, அந்த குறைஷிகளில் ஒருவர் ரசூலுல்லாஹுடைய குகையின் தோழர், ரசூலுல்லாஹுடைய வலதுகரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்திற்கு பிறகு கிலாபத்துடைய பொறுப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் மிம்பரிலே ஏறுகிறார்கள். எந்த மிம்பரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்திக் கொண்டிருந்தார்களோ அதிலே ஏறி அவர்கள் மக்களை பார்த்து பிரசங்கம் செய்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? தலைகீழாக சமுதாயத்தை மாற்றியது இந்த லா இலாஹா இல்லல்லாஹ். அந்த ஒரு வார்த்தையை உலக மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஆட்சியாளர்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் சந்திக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சொல்லுங்கள். இந்த எத்தனையோ நமது சமுதாய மக்கள் ஆட்சி அதிகாரம் அரசியல் என்று சொல்கிறார்கள். இஸ்லாமிய ஆட்சியின் அடிப்படை தெரியாமல், இஸ்லாமிய ஆட்சியின் அந்த அரகசியத்தை புரியாமல், கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பயிற்சி இருக்கிறது. அபூபக்கர்
முஸ்லிம்களுக்கு ஹலீஃபாவாக ஆனார் என்றால் ரசூலுல்லாஹுடைய 23 ஆண்டு கால அந்த லா இலாஹ இல்லல்லாஹுடைய புரட்சியிலே, ரசூலுல்லாஹுடைய சமூக சீர்திருத்த பணியிலே பல இன்னல்களை துன்பங்களை சந்தித்து ரசூலுல்லாஹ்விடத்திலே தர்பியத்தை பெற்று அவர் ஆட்சியாளராக மாறினார். பிறகு உமர் அவர்கள் ஆட்சியாளராக மாறினார் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய தர்பியத்து 23 ஆண்டு காலம், பிறகு அபூபக்கருடைய தர்பியத்து 2 ஆண்டு காலம், 25 ஆண்டு கால தர்பியத்திற்கு பிறகு உமர் அவர்கள் மூமின்களுடைய அமீராக மாறுகிறார்கள். பிறகு உஸ்மான் அவர்கள் மூமின்களின் அமீராக மாறுகிறார்கள் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய 23 ஆண்டு காலம், அபூபக்கருடைய 2 ஆண்டு காலம், பிறகு உமருடைய 10 ஆண்டு கால தர்பியத்திலே வளர்ந்த உஸ்மான் அவர்கள் பிறகு அமீராக ஆகிறார்கள். இன்று எப்படி காசு இருந்தா என்ன ஆயிடலாம், தலைவராக ஆகிவிடலாம். நீங்க செக்ரட்டரி ஆகணுமா தலைவர் ஆகணுமா காசு செலவு பண்ண தயாரா இருந்தா போதும். இப்படியெல்லாம் சமுதாய தலைமைத்துவ பதவிகள் பங்கு போடப்படுகின்றன. எதன் அடிப்படையில்? ஒழுக்கத்தின் அடிப்படையில, ஈமானின் அடிப்படையில, இந்த லாயிலாக இல்லல்லாஹுவிற்காக வேண்டி ஆட்சி அந்த தியாகத்தின் அடிப்படையில, சமூகத்துக்காக அர்ப்பணங்கள் செய்த அந்த அர்ப்பணிப்பின் அடிப்படையில. பாருங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறது. இவர்களால் மாற்றம் ஏற்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இவர்களால் சீர்திருத்தம் ஏற்படும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை சகோதரர்களே. முதலிலே எப்போது ஈமானை தொலைத்தார்களோ, ஈமானை இழந்தார்களோ, ஈமானோடு சமரசம் செய்தார்களோ, இந்த சமுதாயத்தை எந்த நேரத்தில் எங்கே வேண்டுமானாலும் அடமானம் வைத்து விடுவார்கள், விலை பேசி விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, நான் என்ன சொல்லி வந்தேன். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கிலாபத்தின் முதல் குத்துபாவை கொடுக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய புரட்சியின் மறுபக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இபாதத்திலே நடந்த புரட்சி, அஹ்லாக்கிலே நடந்த புரட்சிகளை எல்லாம் நீங்கள் நிறைய பயான்களிலே கேட்டிருப்பீர்கள். இப்போது குறிப்பாக இந்த சில நிமிடங்களிலே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய புரட்சி சமூக சீர்திருத்தத்திலே, சமூக ஆட்சியிலே, மக்களை வழிநடத்துவதிலே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் செய்த புரட்சி என்ன? எப்படிப்பட்ட தலைவர்களை இந்த சமுதாயத்திற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கிறார்கள்? மிம்பரிலே ஏறி அபூபக்கர், இப்போது ரசூலுல்லாஹ் சென்று விட்டார்கள். குரைஷி கிளையைச் சேர்ந்த, குரைஷி கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் தலைவராக ஆகிவிட்டார் என்றெல்லாம் குரைஷிகள் எண்ணிக்கொண்டிருக்க, சமுதாய தலைவர்கள் ஒரு கற்பனை செய்து கொண்டிருக்க, செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள், சமுதாயத்திலே வாய்ஸ் உள்ளவர்கள், இவர்கள்லாம் ஒரு கற்பனையிலே இருக்க அபூபக்கருடைய உரையை பாருங்கள். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அமரக்கும், உங்களுடைய காரியங்களுக்கு நான் பொறுப்பாளராக ஆக்கப்பட்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா ஏழையினுடைய, பலவீனனுடைய அப்பாவி என்று நீங்கள் கருதுகிறீர்கள், அவனுடைய உரிமை, அவனுடைய கடமை செல்வந்தரிடத்திலே, உயர்ந்தவர்களிடத்திலே எது இருக்கிறதோ அதை அவர்களிடமிருந்து பெற்று இந்த ஏழைக்கு கொடுப்பதற்காக நான் அமீராக இருக்கிறேன். பிறகு சொன்னார்கள், அல் கவியும் கவிக்கும், நீங்கள் யாரை பலமிக்கவர், செல்வத்தால், உடல் வலிமையால், பரம்பரையால், அல்லது அதிகாரத்தால், அல்லது வேறுவித காரணங்களால் யாரையெல்லாம் நீங்கள் பலமானவர்கள் என்று எண்ணி இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் என்னிடத்திலே பலவீனமானவர்கள். அவர்களெல்லாம் என்ன சொன்னார்கள் என்னிடத்திலே? சொல்லுங்க, கேட்கலையா பையன? அவர்களெல்லாம் என்னிடத்திலே பலவீனமானவர்கள். யாரை நீங்கள் ஏழையாக,
கைவிடப்பட்டவனாக, ஆதரவு அற்றவனாக, மிஸ்கீனாக பார்க்கிறீர்களோ அவன் தான் என்னிடத்திலே பலமானவன். இந்த ஒரு வார்த்தையை உலக அரசியல்வாதி, உலக தலைவன் ஒருவன் சொல்ல வேண்டும் என்றால் அவன் லாயிலாக இல்லல்லாகவே ஏற்றுக்கொண்டிருந்தால்தான் சொல்ல முடியும், சொன்னதின்படி நடக்க முடியும். இல்லை என்றால் சும்மா பேசுறதுக்கு சொல்லலாம், எப்போது சொல்லலாம், அது ஒரு நேரம் வரும் பாருங்க, அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நான் சொல்ல மாட்டாரு, அப்ப சொல்லலாம். ஆனால் அதற்கு பின்னால் ஏழைகளின் முதுகிலே நடந்து அவனின் வயிற்றை அடித்து அவனை நாசமாக்கி சாகடித்து அவனுடைய சமாதியிலே இவன் கோபுரம் கட்டுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளரை, எந்த ஆட்சியாளர், சமுதாய சொத்திலிருந்து எதையும் அனுபவிக்க கூடாது என்ற கொள்கையிலே கலீஃபாவாகி அடுத்த நாள் கடைத்தெருவுக்கு செல்கிறார். உமர் கலீஃபாவை பார்க்கலான்னு வந்தா கலீஃபா வியாபாரத்துக்கு புறப்பட்டு இருக்கிறார். கலீஃபா எங்க போறீங்க, வியாபாரத்துக்கு போற, மனைவி மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேணாமா, யோசித்து பாருங்கள். இன்னும் தலைமைத்துவம் எனக்கு வேண்டும், பதவி வேண்டும் என்று வருகிறார்கள். எதற்காக, பணத்துக்காக. முதலிலே அவர்கள் பணத்தை அள்ளி வீசுகிறார்கள், எதற்காக, அதைவிட பன்மடங்காக சம்பாதிப்பதற்காக. இஸ்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய புரட்சியிலே அமைந்த ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சி அல்ல. அந்த அரசியல் சீர்திருத்தம் இவர்களுடைய அரசியல் சீர்திருத்தம் அல்ல. அப்போது உமர் அவர்கள் சொல்கிறார்கள், மன்னரே, கலீஃபாவே, நீங்க இப்படி போயிட்டீங்கன்னா கிலாபத்துடைய பொறுப்பை யார் பார்க்கிறது, போங்க பைத்துல் மால்ல இருந்து நாங்க முடிவு பண்றோம் சொல்லி யார் முடிவு செய்கிறார்கள். யா அல்லாஹ், கலீஃபாவுடைய சம்பளத்தை சூரா முடிவு செய்கிறது. இங்க என்ன நடக்கிறது, இவர் பிச்சை போடணும், எங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் அடிப்படையில் அமையாத ஆட்சியிலே சமூக சீர்திருத்தத்திலே தலைவர் மக்களுக்கு பிச்சை போடுவார். எப்படி, அவர்களின் செல்வங்களை எல்லாம் சூறையாடுவார். இங்கே எப்படி, மக்களின் செல்வத்திலே எந்த ஒன்றையும் அல்லாஹ் விரும்பாத வழியிலே நான் எடுக்கக்கூடாது, அதனால் நான் பசியிலே செத்தாலும் சரி. அடுத்து வரப்போகிற சம்பவங்கள், கலீஃபாவிற்கு முடிவு செய்கிறார்கள் சூராவெல்லாம் சேர்ந்து, நீங்கள் மாதத்திற்கு இவ்வளவு திருகங்களை எடுத்துக்கொள்ளலாம், நாங்கள் கொடுத்து விடுவோம் என்று. இப்படி சில மாதங்கள் கழிந்த போது கலீஃபாவுடைய மனைவி சொல்கிறார்கள் கலீஃபாவிடத்திலே, என் அன்பு கணவனாரே, சுவிட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சுவிட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு சுவிட்டு செய்யலாமான்னு கேட்கிறாங்க. இப்ப தினைக்கு ஸ்வீட்டு காரம் தான் சாப்பிட்டு, ஒரு மணி நேரம் பயன்ல கூட பொறுக்க முடியல, ஒரு காரம் ஒரு ஸ்வீட்டு ஒரு டீ எவ்வளவு பார்த்தீங்களா, நம்ம எல்லாம் சூப்பர் ஹியூமன் சொல்லி. அப்ப கலீஃபா இடத்துல சொன்னால் கலீஃபா சொல்கிறார்கள், அதுக்கு நம்மகிட்ட காசு இல்லையே, எல்லாவற்றையும் அல்லாவிற்காக அல்லாவுடைய தூதருக்காக இறந்து வந்தவர்கள் தான் இந்த அபூபக்கர். நபியின் மரண தருவாயிலே எல்லா சோழர்களையும் அழைத்து ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாவை சாட்சியாக்கி நீங்கள் எனக்கு செய்தவற்றுக்கெல்லாம் நான் உங்களுக்கு பிரதி செய்துவிட்டேன், ஆனால் அபூபக்கரை தவிர அவருடைய கூலியை அல்லாஹ் வறுமையிலே கொடுப்பான் என்று சொல்லும் போது அபூபக்கர் தேம்பி தேம்பி அழுகிறார், அல்லாவின் தூதரே, அல்லாவுடைய பொருத்தம் எனக்கு போதும் என்று. நினைத்து பாருங்கள், அந்த அபூபக்கர் சொல்கிறார், மனைவியே, அந்த ஆசையை உனக்கு நான் நிறைவேற்றி தருவதற்கு என்னிடத்தில் வசதி இல்லையே என்று கலீஃபா சொல்லித்தார். மனைவி சொல்கிறார்கள், கவலைப்படாதீர்கள் கணவனாரே, நீங்கள் மாதம் கொடுத்த செலவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைத்திருக்கிறேன், அதை கொண்டு அந்த இனிப்பை செய்து விடலாம் என்று. அப்படியா கொண்டு வா பார்க்கலாம் என்று சொன்னபோது அந்த சிறிய சில திருகங்களை கொண்டு வருகிறார்கள் மனைவி. அதை வாங்கிக் கொண்டு கணவனார் கலீஃபா வெளியே செல்கிறார்கள். இங்க மனைவி என்ன நினைச்சுட்டு இருக்கிறாங்க, கீயும் சர்க்கரையும் சுவிட்டு செய்யறதுக்கு சாமானும் வாங்கிட்டு வருவாங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து சாயந்தரம் இஷாவுக்கு பிறகு கலீஃபா வருகிறார்கள் வெறுமையோட.
மனைவி தயங்கி தயங்கி கேட்கிறார்கள், கலீஃபா என்ன நடந்தது என்பதாக.
நான் அதை வயிற்று பாலிலே சேர்த்து விட்டு வந்துவிட்டேன்.
கொஞ்சம் உள்ளத்தால் சிந்தித்து பாருங்கள் தனிமையில இருக்கும் போது.
அப்படி என்றால் மிச்சம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு பைத்துல் பாலிலிருந்து நாம் அதிகம் எடுத்திருக்கிறோமா? இனிமே அதை கடித்து விட்டு தான் பைத்துல் பாலிலிருந்து செலவுக்கு உனக்கு வரும்.
இப்படிப்பட்ட ஆட்சியாளரை
உருவாக்கியது முஹம்மது ரசூலுல்லாஹ். அதற்காக அவர் அர்ப்பணிப்பு செய்ததற்கு பிறகு, தியாகத்தை செய்ததற்கு பிறகு, அதன்படி வாழ வேண்டும் என்ற உறுதி எடுத்ததற்கு பிறகு.
ஆனால் இப்படி இன்று எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே,
ஜாமியா திருமதியினுடைய அறிவிப்பு, ஒரு காலம் வரும், குழப்பங்களின் காலம். அந்த காலம் வருவதற்கு முன்னால் அமல்களை செய்து கொள்ளுங்கள், செய்து கொள்ளுங்கள். பாதிரு பில் அமால் கப்ல அன் தகுன ஃபிதனு கஹிதை லைலில் முதல். கடுமையான இரவுனுடைய அந்த இருளை விட பயங்கரமான குழப்பம் நிறைந்த இருள்கள் வரும். மார்க்கம் என்ற பெயரால், ஆட்சி என்ற பெயரால், அதிகாரம் என்ற பெயரால், எந்த பெயர்கள் வேண்டுமானாலும், தீமையின் பெயராலும் பிரச்சனை வரும், நன்மையின் பெயராலும் பிரச்சனை வரும்.
அதற்குள் நீங்கள் நன்மைகளை செய்து கொள்ளுங்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அந்த குழப்பத்துடைய காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா?
காலையிலே மூமினாக இருப்பவன் மாலை அடையும் போது அவன் காஃபிராக மாறியிருப்பான்.
அல்லாஹ் பாதுகாப்பானாக. காலையிலே மூமினாக இருந்தவன் சுபுகு தொழுதவன் மாலையிலே காஃபிராக இருப்பான். மாலையிலே அசரை தொழுதவன் காலையிலே காஃபிராக இருப்பான்.
சொன்னார்கள்
அந்த நிராகரிப்பை நான் சொல்லவில்லை. என்ன நிராகரிப்பு தெரியுமா? துன்யாவுக்காக தீனைகளை பேசுவான்.
இதற்காக
துன்யாவுக்காக தீனை விலை பேசுவான். இன்று கண்ணியத்திற்குரியவர்களே, அரசியல்களில் இடஒதுக்கீடு என்ற பெயரிலோ அல்லது வேறு விதமான பெயர்களிலோ சமுதாய மார்க்கத்தை அடகு வைத்துவிட்டு என் சமுதாய மக்கள் காஃபிராக வாழ்ந்தாலும் பரவாயில்லை, முஷ்ரிக்குகளாக கல்லூரிகளிலே படித்தாலும் பரவாயில்லை, முஸ்லிம் ஆண்கள் பெண்கள் தொழுகை இல்லாமல் பள்ளிக்கூடங்களிலே படிக்கிறார்கள், அரசாங்க பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், தனியார் பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், சிறுக்கு செய்வதற்கு நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அல்லாவை நிராகரிக்கக்கூடிய விஷயங்களை படிப்பதற்கு நிர்பந்திக்கப்படுகிறார்கள், பரவாயில்லை. ஜும்மா தொழுகை இல்லை, பரவாயில்லை. ஒழுக்கம் இல்லை, பரவாயில்லை. படித்துவிட்டு அரசாங்க வேலைகளுக்கு செல்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு என்று தொழுவதற்கு இடம் இல்லை, தொழுகைக்கு சட்டப்பூர்வமான அனுமதி இல்லை, தாடி வைப்பதற்கு சட்டப்பூர்வமான அனுமதி இல்லை. பரிதா ஹிஜாப் அணிந்த நிலையிலே ஒரு முஸ்லிம் பெண் அரசாங்கத்திலே வேலை செய்வதற்கு அனுமதி இல்லை. இன்னும் எத்தனையோ இஸ்லாமிய அடிப்படைகளை பேணுவதற்கு அனுமதி இல்லை. எது அனுமதி இல்லை என்றாலும் பரவாயில்லை, எங்களுக்கு ஆட்சி வேண்டும், எங்களுக்கு பதவி வேண்டும், நாங்களும் உங்களை போன்று சம்பாதிக்க வேண்டும், பொருள் வேண்டும் என்று சொன்னால் என்ன சொல்ல வருகிறீர்கள்? எங்களுக்கு இஸ்லாம் தேவையில்லை, முஸ்லிம் என்ற பெயரிலே எங்களுக்கு ஆட்சியில் இடம் கொடுங்கள், முஸ்லிம் என்ற பெயரிலே எங்களுக்கு உங்களை போன்ற பதவிகளை பங்கிட்டுக் கொடுங்கள் என்று சொன்னால் இஸ்லாம் இல்லாத பதவி எதற்காக? ஈமான் இல்லாத ஆட்சி எதற்காக? கபரிலே என்ன சொல்லப் போகிறீர்கள்? நீங்கள் ஐஏஎஸ் ஆக வாழ்ந்தேன், ஐபிஎஸ் ஆக வாழ்ந்தேன், பெரிய அதிகாரியாக வாழ்ந்தேன் என்று சொல்லப் போகிறீர்களா? அல்லது மூமினாக வாழ்ந்தேன் அல்ல, உனது மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீமாக வாழ்ந்தேன் என்று சொல்லப் போகிறீர்களா? நினைத்து பாருங்கள்,
சொல்றது புரியுதா இல்லையா?
எத்தனை காலேஜுகளிலே முஸ்லிம்கள் 40% மேலே படிக்கிறார்கள், அந்த காலேஜுகளிலே
முஸ்லிம்களுக்கு என்று தொழுவதற்கு இடம் இருக்கிறதா?
சட்டப்பூர்வமாக முஸ்லிம்கள் நுஹுர் தொழுகையை தொழுவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்களா?
முஸ்லிம் பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய சுத்தம் பேணப்படுகிறதா? அவர்களுடைய ஹிஜாப் பேணப்படுகிறதா? அத்தனை ஈமான்களையும் இழந்துவிட்டு காசு வேண்டும், பணம் வேண்டும் என்றால் சபிக்கப்பட்ட யூதிகளை கொண்டு மாறிவிடுவோம் சகோதரர்கள், அல்லாஹ் பாதுகாப்பானா? சொல்றது புரியுதா இல்லையா?
ஈமானை அடமானம் வைத்துவிட்டு இப்ப எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்ன நிலைமையெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில மக்கள் யாரையும் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று என்னாதீர்கள், பொதுவான நிலைமையை சொல்கிறேன், பொதுவான சூழ்நிலைகளை சொல்கிறேன், திரும்ப வர வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன், திருந்த வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன், உணர வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன், புரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நாங்கள் எங்கள் சபையிலே பிஸ்மில்லா சொல்ல மாட்டோம், நாங்கள் எங்கள் சபையிலே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல மாட்டோம், நாங்கள் எங்கள் சபையிலே அல்லாஹ் என்ற பெயரை பயன்படுத்த மாட்டோம் என்றால் எந்த நிலைமைக்கு நீ ஆளாகிவிட்டால், உனது ஆட்சி அதிகாரம் அரசியலின் வெறி உன்னை ஈமானை விட்டு வெளியேற்றி விட்டதே. அல்லாஹ் இல்லாத, லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லாத ஒரு அரசியல் வேண்டுமா? எந்த அரசியலிலே முஸ்லிம் அவனுடைய தீனை பேணுவதற்கு அனுமதி இல்லையோ அங்கே என்ன செய்ய போகிறாய் நீ? என்ன ஏற்பாட்டை வைத்திருக்கிறாய் நீ? எதற்காக குரல் கொடுக்க கடமை பட்டிருக்கிறாய்? நாங்கள் எங்கள் நாட்டிலே, யாருடைய நாடு? நமது முஸ்லிம்களுடைய நாடு எங்கள் நாட்டிலே. இந்த நாட்டிலே பிறந்த நாங்கள் எங்களுக்கு மத சுதந்திரம் வேண்டும், மார்க்க சுதந்திரம் வேண்டும், எங்கள் பிள்ளைகள் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு சுதந்திரம் வேண்டும் என்ற போராட்டம் தேவையா அல்லது இடஒதுக்கீடு போராட்டம் தேவையா? எது தேவை சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன தேவை? எதை நீங்கள் கொண்டு வர வேண்டும்? ஒரு பையன் காலேஜ் படிக்கிறான்னு சொன்னா எத்தனை வயசுல காலேஜ் முடிக்கிறான்? 20-21 வயசுல காலேஜ் முடிக்கிறான். தொழுகை அவனுக்கு எப்போது கடமையாகிறது? ஃபர்லாகி விடுகிறது. 10 வயசுல தொழுகை அவன் மீது கடமையாகிறது. அவன் முழு வயது வந்துவிட்டால் தொழுகை அவன் மீது ஃபர்லாகி விடுகிறது. அந்த முழுகான 13-14 வயதிலிருந்து 22-25 வரை எத்தனை தொழுகைகளை அவன் பாழாக்குகிறான் பள்ளிக்கூடங்கள் படிப்பு என்ற பெயரிலே. ஒவ்வொரு நாளும் குப்புறு செய்து கொண்டிருக்கிறான். தொழுகை விடுவது என்ன? ஒரு நேர தொழுகையை அறிந்த நிலையிலே விடுவது இறை நிராகரிப்பு. எத்தனை பள்ளிக்கூடங்கள், எத்தனை கல்லூரிகள், முஸ்லிம்கள் அங்கே தொழுவதற்கு அனுமதி இல்லை. நீ படிக்கின்ற மாணவனாக இங்கே இருப்பதென்றால் தொழுவதற்கு உனக்கு அனுமதி இல்லை என்று அவனை வெளியாக்கிய எத்தனை கல்லூரிகளை உங்களுக்கு இங்கே சொல்லலாம். முஸ்லிம் மாணவர்கள் தாடி வைப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை. ஆனால் அவர்களுடைய மத கோட்பாடின்படி எதை வேண்டுமானாலும் அவர்கள் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் கல்லூரிகளுக்கு வரலாம். அவர்களுக்கெல்லாம் மத சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களுக்கு மத சுதந்திரம் இல்லை. ஒரு முஸ்லிம் அதிகாரி அரசாங்கத்தின் பதவியில் இருக்கக்கூடியவன், அவனால் தாடி வைக்க முடியுமா? அவனால் கையெடுத்து கும்பிடாமல் இருக்க முடியுமா? சிலைகளுக்கு கோயில்களுக்கு செல்லாமல் அவனுக்கு இருக்க முடியுமா? அவர்கள் யாருக்கு முஸ்லிம்களிலே பதவி தருவார்கள் தெரியுமா? யாருக்கு ஆட்சியிலே பங்கு தருவார்கள் தெரியுமா? யார் எம்மதமும் சம்மதம் என்று வருவானோ, யார் பள்ளிக்கும் வருவேன் கோயிலுக்கும் செல்வேன் என்று வருவானோ அவனுக்குத்தான் ஆட்சியிலே பங்கு தருவார்கள், அவனைத்தான் அவர்கள் நெருக்கமாக்குவார்கள். நீங்கள் முஸ்லீமாக வாழ்ந்து இணை வைக்காமல் இருந்து அல்லாஹ்வை வணங்கக்கூடியவராக இருந்தால் உங்களுக்கு அங்கே இடம் இல்லை. இப்போது உங்களுக்கு எது வேண்டும் முடிவு செய்து கொள்ளுங்கள். மறுமை வேண்டுமா அல்லது இந்த உலகம் வேண்டுமா? அல்லாஹ் சொல்கிறார், வியாபாரத்திலே 2 வியாபாரம் இருக்கிறது. வியாபாரத்தில் 2 வியாபாரம் இருக்கிறது. ஒரு வியாபாரம் என்ன? மறுமையை விற்று நேர்வழியை விற்று உலகத்தை வழியத்தை வாங்குவது. குர்ஆனிலே படித்திருக்கிறீர்களா? இன்னொரு வியாபாரம், உலகத்தை விற்று மறுமையை வாங்குவது. உலக வாங்குவது. இந்த ரெண்டு வியாபாரத்திலே எந்த வியாபாரத்தை செய்யப் போகிறோம் என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. முந்தைய வியாபாரம் அவர்களுடைய வியாபாரம் பலனளிக்காது, அவர்களுடைய வியாபாரம் லாபம் அளிக்காது, அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் இல்லை. யார் மறுமைக்காக துன்யாவை துறந்தார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்ற வியாபாரம் உடையவர்கள். எண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து உமருடைய ஆட்சியை பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தார்கள். இரண்டு சட்டவர்களை சொல்லி முடிக்கிறேன். லாயிலாக இல்லல்லாவுடைய அரசியல் புரட்சியை நீங்கள் செய்ய வேண்டும். ஈமானுடைய அந்த அரசியல், அந்த நடு, அந்த அதில், அந்த நீதத்தை நீங்கள் புரிய வேண்டும். அபு மூசா அஷ்ஆரி என்ற ஒரு சஹாபியை கேள்விப்பட்டிருப்பீர்கள். சஹாபாக்கள் ரொம்ப பிரபல்யமானவர்களில் ஒருவர். அவர்கள் யமன் நாட்டினுடைய கவர்னராகவும் இருந்தார்கள் ஒரு பகுதிக்கு. அப்போது ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுகிறது அவருக்கும் ஒரு சாதாரண மனிதருக்கும் இடையிலே. அந்த பிரச்சனையிலே உண்மையிலே நீதம் யார் பக்கம் இருந்தது? யார் பக்கம் இருந்தது? அபு மூசா அஷ்ஆரி பக்கம் நீதம் இருந்தது. ஆனால் அந்த பிரஜை வந்து பேசும்போது அவர் அநீதியாக பேசிய காரணத்தால் அபு மூசா அஷ்ஆரி சுபாவமாக கோபப்பட்டு அவரை திருத்துவதற்கு பதிலாக, அதாவது அவரை அவமானப்படுத்தும் விதமாக தண்டனை கொடுத்து விடுகிறார். அவரை அழைத்து சபையிலே வைத்து அவரை மொட்டையடித்து விடுகிறார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த சீடர் யமன் எங்கே இருக்கிறது, எத்தனை ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது, அங்கிருந்து நேரம் புறப்பட்டு வந்து விட்டார். யாரிடத்திலே? கலீஃபா உமரிடத்திலே வந்து விட்டார். உமரிடத்தில் முறையீடு வைக்கிறார். உமர் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களை தங்க வையுங்கள், விருந்தாளிகளின் இல்லத்திலே அவரை தங்க வையுங்கள், அபு மூசாவுக்கு கடிதம் எழுதுங்கள், உடனடியாக அவர் புறப்பட்டு வர வேண்டும் என்று. யமனிலிருந்து அபு மூசா வருகிறார் உமருடைய தர்பாரிலே. அவர் நினைச்சுக்கிட்டார், இப்ப நம்ம கவர்னரால வர்றோம், நமக்கு கவர்னருடைய வருகைக்கு எப்படி இருக்கும் மதிப்பு? அப்படி என்று வந்தால் இங்கே உமருடைய வரவேற்பு வித்தியாசமாக இருக்கிறது. ஏன் இப்போது இவர் எப்படி வருகிறார்? ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவராக வருகிறார், ஒரு பழிபோடப்பட்டவராக வருகிறார். வந்து அவரை முன்னால் நிறுத்துகிறார், மக்களுக்கு முன்னால், தன்னுடைய சஹாபாக்களுக்கு முன்னால் நிறுத்துகிறார். அழைத்து வர சொல்லுங்கள் அந்த விருந்தாளியை. அது வரைக்கும் அபு மூசாவுக்கு புரியல, ரலியல்லாஹு அன்ஹு, என்ன ஏன் உமர் இப்படி வித்தியாசமாக நம்மை வரவேற்பார், வித்தியாசமாக பார்க்கிறார் என்று அபு மூசாவுக்கு புரியவில்லை. விருந்தாளியை வர சொல்லுங்கள் என்று சொல்கிறார்களே, என்ன விருந்தாளின்னு தெரியலையே. கடைசியில் வந்து பார்த்தா அவர். அப்போதுதான் அபு மூசாவுக்கு புரிகிறது, ஆஹா, நடந்தது என்ன, இனி நடக்க போவது என்ன என்று. சொல்கிறார்களே, உமர், அபு மூசா, இவரை உனக்கு தெரிகிறதா? மறுக்க முடியுமா? உமரே, எனக்கு தெரியும். இவருக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை நடந்தது? இவர் உன் மீது இப்படி குற்றம் சுமத்துகிறார், உண்மைதானா? ஆம் உமர் அவர்களே, சஹாபாக்கு உண்மையாளர்கள், நீதிக்கு அடிமணிந்தவர்கள். ஆம் உமர் அவர்களே, ஒரு பிரச்சனை நடந்தது, இவர் கோபமாக என்னை பேசிவிட்டார், ஏசிவிட்டார், எனவே பழிவாங்க வேண்டும் என்று நினைத்த நான் அவரை சபையிலே அவமானப்படுத்திவிட்டேன், அவருடைய தலையை சிறைக்க சொன்னேன். அப்படியா? இதே சபையிலே நீயும் உட்கார், இதே சபையிலே நீயும் உட்கார். அவரிடத்திலே சவர கத்தியை கொடுத்து அவருடைய தலையை சிறைப்பீராக என்று சொல்கிறார்கள். நடுநடுங்கி அந்த ஏழை சொல்கிறார்கள், உமரே, அல்லாஹ்விற்காக நான் அவரை மன்னித்து விட்டேன், அல்லாஹ்விற்காக அவரை மன்னித்து விட்டேன் என்று. எப்படிப்பட்ட நீதம் பாருங்கள் சகோதரர்களே. இந்த நீதத்தை உலக ஆட்சியாளர்களால் லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லாமல் கொடுக்க முடியுமா? முடியுமா?
நிச்சயமாக முடியாது. ஏன்? இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் தான். நெருக்கமான வழி கூணு மூமிங்களே, நீதமாகவே நடங்கள், நீதத்திற்கு சாட்சி சொல்லுங்கள். அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும், உங்கள் தாய் தந்தைக்கு எதிராக இருந்தாலும், உங்களது நெருக்கமான உறவினர்களுக்கு எதிராக இருந்தாலும் என்ற அந்த ஈமானை, அந்த கொள்கை உறுதியை கொடுக்கக்கூடியது எது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே உமர் அவர்கள் குறைஷிகளை பார்த்து சொல்லுகிறார்கள், குறைஷிகளே, வியாபார திறமை மிக்கவர்களே, செல்வத்தை குமித்து குமித்து கொண்டு பெரும் பணக்காரர்களாக மாறி ஏழைகளை எல்லாம் உங்கள் வேலையாளர்களாகவே ஆக்கி வைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அது முடியாது. குறைஷிகளே, நீங்கள் வியாபாரம் செய்து வரும்போது மதீனாவின் வெளியிலேயே நின்று கொண்டு, உங்களை நான் பிடித்துக் கொள்வேன், ஏழைகளுடைய ஹக்கை அதிலிருந்து நீங்கள் கொடுக்காத வரை உங்களை நான் விடமாட்டேன். இந்த புரட்சி தேவை, இந்த சீர்திருத்தம் தேவை. எந்த ஏழையின் பசியை போக்குவதற்காக உமர் அவர்கள் மாவு மூட்டையை, உணவு பொருட்களை தனது முதுகின் மீது சுமந்து செல்கிறார்கள். அடிமை சொல்கிறார், உமரே, இதற்காகத்தானே நான் உங்கள் பணியாளராக இருக்கிறேன். இந்த காலத்தில் வேலைக்காரங்க மாதிரி கிடையாது. எப்படி? உமரே, இதற்காகத்தானே நான் உங்களோடு இருக்கிறேன், நான் சுமக்கிறேன் என்று சொல்லும் போது உமர் சொல்கிறார், இந்த பொறுப்பை பற்றி அல்லாஹ் இடத்திலே மறுமையிலே விசாரிப்பான். பசி, பட்டினி, பஞ்சகாலம், இஸ்லாமிய பிரதேசங்கள் எல்லாம் பஞ்சத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறது. அப்போது உமர் அவர்கள், மூமின்களுடைய குழந்தைகள் வயிறார சாப்பிடாத வரை நானும் சாப்பிட மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொள்கிறார். காய்ந்த ரொட்டி துண்டுகளை தைத்தூன் எண்ணெயிலே தொட்டு சாப்பிடுகிறார். இறங்குமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் ஜும்மாவுடைய பிரசங்கத்திலே மிம்பரிலே இருந்து அவர்கள் பிரசங்கம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். பசி, அந்த காய்ந்த ரொட்டி, அதுவும் எப்போது சாப்பிட்டதோ, பசியா இருக்கும் போது வயிறு என்ன செய்யும்? கடமுட கடமுட சத்தம் வருமா இல்லையா? அந்த மாதிரி சப்தம் வருகிறது வயிற்றில் இருந்து. முன்னால் உட்கார்ந்தவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் கலீஃபா அவருடைய பசியில், அவர்கள் உணர்கிறார்கள். கலீஃபா சொல்லுகிறார், வயிறே, உனக்கு சத்தமிட்டு நீ உனது பசியை சொல்லுகிறாயா? இப்படித்தான் நீ வேதனை பட்டாக வேண்டும். முஸ்லிம்களுடைய குழந்தைகள் வயிறார சாப்பிடாத வரை நான் வயிறு நிரம்ப மாட்டேன். யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட தியாகம். அவர்கள் மரணிக்கும் போது கடனாளியாக மரணிக்கிறார்கள். தனது பிள்ளைகளுக்கு வசியத்து செய்துவிட்டு, எனது கடனை அடைத்து விடுங்கள் என்று வசியத்து செய்துவிட்டு, ஒரு அமீருல் முஃமினீன் யாரை பார்த்து ரோமர்களும் பாரசீகர்களும் அவருடைய பெயரை கேட்டாலே நடிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஒரு பேராட்சியாளர் அமீருல் முஃமினீன் அவர் மரணிக்கும் போது எப்படி மரணிக்கிறார்? கடனாளியாக மரணிக்கிறார். அவர் ஜும்மா பிரசங்கம் கொடுக்கும் போது சஹாபி ஒருவர் அவருடைய ஆடையை கவனிக்கிறார். 14 இடத்திலே ஒட்டு போடப்பட்டிருந்தன, முன் பக்கத்தில். பின்னாடி எத்தனை ஒட்டோ தெரியவில்லை. சொல்வது புரியுதா இல்லையா? இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை உருவாக்கியது எது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னால் மட்டும் போதாது சகோதரர்களே, இது வாழ்க்கையிலே வர வேண்டும், தியாகமாக உருவெடுக்க வேண்டும். நீங்கள் ஒன்றை இழந்தீர்கள் என்றால் மறுமையிலே அல்லாஹ் கேட்பான், எதற்காக இழந்தாய், எதற்காக இழந்தாய்? எத்தனையோ முறை வேர்வை சிந்தி இருக்கிறோம். எதற்காகவெல்லாம் வேர்வை சிந்தி இருக்கிறோம்? ஏன்? ஒரு அற்பம், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு,
திருநெல்வேலியிலிருந்து மெட்ராஸுக்கு போறதுக்கு தற்கால டிக்கெட் எடுக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறோம், பண்றதோமா இல்லையா?
அதற்காக வேண்டி எவ்வளவு சிரமம் மேற்கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, இந்த லாயிலாக இல்லாஹிற்காக வேண்டி நடந்து, இதற்காக வேண்டி உழைத்து, இதற்காக வேண்டி அர்ப்பணிப்பு செய்து, எனக்கு வேதனை ஏற்பட்டிருக்கிறதா, எனக்கு உடல் சுகவீனம் ஏற்பட்டிருக்கிறதா, எனக்கு அகதி ஏற்பட்டிருக்கிறதா?
ஃபைதா ஃபரஹ்த ஃபன்ஸப் வைலா ரப்பிக ஃபர்ஹப் வைன்ன லக ஃபின்னஹாரி ஸபஹன் தவீலா.
அல்லாஹ் சொல்கிறானே அந்த நபியை பார்த்து, நபியே பகலெல்லாம் இந்த லாயிலாக இல்லல்லாஹிற்காக வேண்டி சுற்றி வருவீராக.
எப்படி சொல்கிறார், படித்திருக்கிறீர்களா இல்லையா? சூரத்துல் முஸம்மில் அல்லாஹ் சொல்கிறான்,
இன்னலக்க பின்னஹாரி ஸபஹன் தவீலா வஸ்குர் இஸ்ம ரப்பிக் வதபஸ்ஸல் இலைஹி தப்ஸீலா.
நபியே, இந்த லாயிலாக இல்லல்லாஹுவை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு மத்தியிலே பகலெல்லாம் சுற்றி வாருங்கள், சபையிலே அவர்களை அழையுங்கள், தனிமையாக அவர்களை அழையுங்கள். நூஹு நபியினுடைய சம்பவத்தை ஏன் அல்லாஹு தஆலா ஒரு சூராவாகவே முஹம்மது ரசூலுல்லாஹிற்கு இறக்குகிறார்? சூரா நூஹு எந்த பாகத்தில் தெரியுமா? சூரா நூஹு அத்தியாயம் இருக்கு குர்ஆன்ல தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் கை தூக்கு? உண்மையா சொல்லணும், நான் குர்ஆன் கொடுத்து எடுத்து கேட்பேன். சூரா நூஹுனு ஒரு அத்தியாயம் இருக்குதா? அது எத்தனாவது பாகத்தில் இருக்குன்னு தெரியுமா? அதனுடைய அர்த்தத்தை ஒரு முறையாவது நான் முறையாக படித்திருக்கிறேன் சொல்றவங்க யாராவது கை தூக்க பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் படிச்சிருப்பீங்க, நல்ல நோக்கம். அன்பிற்குரியவர்களே, அதில் நூஹு நபி சொல்கிறார்களே, அல்லாஹ் இந்த லாயிலாக இல்லல்லாஹுவை எடுத்துக்கொண்டு, இன்னி தஅவுதுஹும் லைலன் வநஹாரா, காலை இரவு மாலை என்று பார்க்காமல் நான் அவர்களை அழைத்தேன். வஅலந்து லஹும் வஅஸ்ரர்து லஹும் இஸ்ராரா, சபையிலே சொன்னேன், வீட்டுக்கு சென்று சொன்னேன் என்று. அந்த நபியின் வழியிலே வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த லாயிலாக இல்லல்லாஹுவிற்காக கஷ்டப்பட்டிருப்பார்கள்? முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத், ஹஜ்ஜுடைய காலங்களில் மக்கள் கூடுகின்ற இடத்தில் ரசூலுல்லா நின்று கொண்டு செல்வார்கள், கூலூ லா இலாஹா இல்லல்லாஹ் துஃப்லிஹூ, லா இலாஹா இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அபூ தாலிபை வைத்துக் கொண்டு முடிச்சனர். குறைஷிகளுக்கு மத்தியிலே ரசூலுல்லா இஸ்லாமிஸ்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் எல்லாம் என்னென்னமோ பிரச்சனையை பத்தி பேசுறீங்களே, என்னென்னமோ நீங்க திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறீங்களே, ஒரே ஒரு திட்டத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் உலகமும் சீரடையும், மறுமையும் சீரடையும். அப்ப அபூ ஜஹல் சொல்றார், முஹம்மது என்ன இப்படிப்பட்ட ஒரு திட்டமா, அதை இதுவரைக்கும் நான் மறைச்சு வச்ச. அந்த வீரா புறனுக்கு புரியல, என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட ஒரு திட்டமா சொல்லுங்கள் சீக்கிரமாக, ஒரு திட்டம் என்ன பத்து திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க தயாருன்னு சொல்லிட்டு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த ஒரே ஒரு திட்டத்தை நிறைவேற்றுங்கள். நீங்கள் அரபுகளுக்கும் ஆட்சி செய்யலாம், அஜமிகளுக்கும் ஆட்சி செய்யலாம், இம்மையும் சீர்வரும், மறுமையும் சீர்வரும். இப்போது நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, ஏன் நாம் ஆட்சியை இழந்தோம் இந்தியாவிலே? ஆட்சி இருக்கின்ற அரபு நாடுகளிலும் ஆட்சியை இழந்து அந்நியர்களால் குரங்குகளை குரங்காட்டி ஆட்டுவது போன்று நமது ஆட்சியாளர்களை ஆட்டிக் கொண்டிருக்கிறார்களே, அதற்கு என்ன காரணம்? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வாழ்க்கையிலே இல்லை, கொள்கையாக இல்லை, திட்டமாக இல்லை, சீர்திருத்தமாக இல்லை, நம்பிக்கையாக இல்லை, வேறு எல்லாம் இருக்கிறது. ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, ஆனால் ஆட்சியிலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லை. பார்த்தீர்களா கண்ணியத்திற்குரியவர்களே, இதை கொண்டுதான் கண்ணியம், இதை கொண்டுதான் பாதுகாப்பு, இதை கொண்டுதான் இன்மை மறுமை வெற்றி சகோதரர்கள். ஆகவே அன்பிற்குரியவர்களே, கேட்டால் மட்டும் போதாது, சிந்திக்க வேண்டும், சிந்தித்ததின்படி செயல்பட வேண்டும். அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் குழுக்களாக தனிநபர்களாக முடிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை சீர்திருத்தம் செய்வானாக, நம்மை அல்லாஹ் பாதுகாப்பானாக. சொல்லியதை விட கேட்டதை விட சிறந்த முறையிலே செயல்படுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.